வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம். சென்றல் பொன்னேகம் நம் பொந்தல்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். முயற்சி முன்னேற்றம். எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு பாலடைந்த மண்டபத்தில் பதுங்கி இருந்த போது தன்னை விட பெரிய அளவு உணவு தானியம் ஒன்றை புற்றை நோக்கி ஏற்றிக்கொண்டு சேர்க்க முயன்ற எறும்பு ஒன்று 67 முறை தானியத்தோடு கீழே உருண்டு விழுந்து தோற்றாலும் 68வது முறை வெற்றிகரமாக புற்றில் ஏறிவிட்டதை பார்த்தவுடன் புத்தியர் பெற்று போரிட புறப்பட்டாராம் தைமூர் முகலாய அரசர். முடியும் என்றால் முயற்சி அது, முடியாது என்றால் பயிற்சி அது. நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் இன்னிசை மாலை. மார்ச் மாதம் 10ஆம் தேதி மவுண்ட் ஈடன் வோ மெமோரியல் ஹாலில் உங்களுக்கு விருந்தளிக்க தயாராக இருக்கின்றது இன்னிசை மாலை. திரு ரவி முத்துமாணிக்கத்தின் ஆதரவுடன் இசை நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கின்றது இன்னிசை மாலை. இதோ உங்களுக்காக ரவி முத்துமாணிக்கம் அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
நேற்றுவரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ எங்கே நான் எங்கே. நேற்றுவரை நீ யாரோ நான் யாரோ, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. நீரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும். புன்னகை புரிந்தால் என்ன, பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். கோவை போலிதழை கண்டேன், கண்டேன், கோவை போலிதழை கண்டேன், குங்கும திமிழை கண்டேன், வந்ததே கனவோ என்று வாடினேன் தனியே நின்று, வண்டு போல் வந்தாய் இன்று மயங்கினேன் உன்னை கண்டு, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, நேற்றுவரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ.
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று கோயிலில் தாய்மொழியான தமிழில் ஏன் அர்ச்சனை செய்யக்கூடாது என்ற நான் எழுதிய கட்டுரையை உங்களுக்கு அளிக்கின்றேன். பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர் கோயில்களில் சமஸ்கிருதத்தில்தான் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகின்றது. புரியாத அந்நிய மொழியில் அர்ச்சனை செய்வது அவசியம்தானா? அர்ச்சனை செய்வதற்கு தமிழ் உகந்த மொழியா? அர்ச்சனை செய்வதற்கு உகந்த மொழியானால் அதற்கு ஏற்ற பக்தி இலக்கியங்கள் யாவை என்ற விடயங்கள் இந்த கட்டுரையில் ஆராயப்படுகின்றன. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் அர்ச்சனைகள் நடந்துள்ளன. 8-7 நூற்றாண்டுகளுக்கு பின்தான் சமஸ்கிருதம் கோயில்களில் மொழியாக பயன்படுத்தப்பட்டது. அதற்கு முன் தமிழ் அரசுகள் இருந்தபோது தமிழில்தான் கோயில்களில் அர்ச்சனைகளும் பூசனைகளும் நடந்தன. தமிழ் வேதமுடைத்து மந்திரமுடைத்து என்ற உண்மையை திருமந்திரம், தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி நூல்கள் ஐயம் தெளிபெற விளக்குகின்றன. திருமந்திரம் எழுதிய திருமூலர் தன்னை இறைவன் படைத்தது தமிழில் வேதங்களை ஆய்க்கச் செய்யவே என கூறியுள்ளார். அவர் பாடிய பின்வரும் அடிகள் இந்த கருத்தை இறுதி எடுத்துச் செல்கின்றன. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் ஆரே. அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே, சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே என்று திருமூலர் கூறியதோடு மேலும் இறைவன் ஆகமத்தை தமிழிலும் வடமொழியிலும் அருளினான் என்ற உண்மையை பின்வருமாறு அடுத்து கூறுகின்றார். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி கார்கையார்க்கும் கருணை செய்தானே. இந்த கருத்தை திருஞான சம்பந்தர் பாடிய பாடலில் தம்மரர் அடி ஒன்றடியவர் பரவ தமிழ் சொல்லும் பட சொல்லும் தாழ் நிழல் சேர ஆமலர் கொன்றையம் அடிகள் அச்சிறு பாக்கம் தாட்சி கொண்டாரே என்று தமிழாலும் வடமொழியாலும் இறைவன் வழங்கப்பட்டதை தெளிவாக காட்டியுள்ளார். மேற்கூறிய உண்மைகளால் கோயிலில் அர்ச்சனை செய்வதற்கு தமிழ் தகுந்தது உகந்தது என்பது தெள்ளன தெளிவாகின்றது. சமஸ்கிருதம் ஒரு புனித மொழி, ஒப்பற்ற மொழி, இதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதை போலவே தமிழும் ஒரு புனித மொழி, ஒப்பற்ற மொழி என்பதை நாம் உணர வேண்டும். தமிழும் சமஸ்கிருதமும் பரதகண்டத்தின் மூல மொழிகள். தொன்மை வாய்ந்த இருமொழிகளும் சொல்வளவும் இலக்கிய வளமும் நிறைந்தவை. அவைகளிலிருந்து பல மொழிகள் தோன்றியிருக்கின்றன. இன்றோ சமஸ்கிருதம் மக்கள் பேசும் மொழியாக இல்லாது அழிந்துவிட்டது. ஆனால் செம்மொழியான தமிழ் மொழியோ அன்றும் இன்றும் என்றும் அழியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனால் கோயில்களில் அர்ச்சனை செய்வதற்கு தமிழே பொருத்தமானது என்ற உண்மையை நாம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். அடுத்ததாக தமிழில் எவ்வாறு அர்ச்சனை செய்வது என்பதை ஆராய்வோம். நமக என்று சொல்வதை பிடித்து போற்று என்று கூறி வணங்கலாம் அல்லவா? விநாயக பெருமானை வணங்கும் போது வடமொழியில் ஏக தந்தாய நம என்பதை ஒற்றை கொம்பனே போற்றி என்று வணங்கினால் விநாயகர் அன்போடு ஏற்றுக்கொள்வார் அல்லவா? மேலும் திருநாவுக்கரசர் அரது போற்றி திருத்தாண்டங்களும் மணிமொழியாரது திரு அகவலும் திருவாத ஊரது போற்றி திரு அகவலும் தமிழில் அர்ச்சனை நடத்த பெரிதும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. உதாரணமாக ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி என்பது போல் திருவாத ஊரரின் திரு அகவலிலும் காடலான் தாயை தாயே ஆகி வளர்த்தவரை போற்றி, கைதரவல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலில் இலங்கும் குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இவ்வாறு போற்றி அமைந்த பாடல்களில் இருந்து நமக்கு வேண்டியவாறு 108 அடிகளையோ 108 அடிகளையோ அமைத்துக் கொண்டு அர்ச்சனை புரியலாம். அர்ச்சனை என்றால் என்ன? ஒவ்வொரு அடிகளை சொல்லி இறைவன் திருவடிகளில் மலரை இடுவதுதானே அர்ச்சனை. மேலும் போற்று என்று அமையாமல் நீயே போலும் கான் கண்டாய் வாழ்க வெல்க என்று முடியும் அடிகள் பல தமிழர் பக்தி இலக்கியங்களில் உள்ளது. இவற்றையும் அர்ச்சனைக்கு உகந்த முறையில் நன்றாக பயன்படுத்தலாம் என்பது வெள்ளிடைமலை. இவற்றை விட தமிழ் மொழி வேதமாகிய திருவாசகத்தில் உள்ள முதல் அடிகளை பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த புனித அடிகளை திருப்பி திருப்பி உச்சரித்தால் வேதம் போல் இனிமையாக ஒழிப்பதை காணலாம். நமக்கு விளங்கிய தாய்மொழியில் இறைவணக்கம் செய்தால் மெய்யன்பர் உள்ளத்தில் பக்தி பரவசம் பெருகும், அருள் பரிணமிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் இலத்தீன் மொழியில் மந்திரங்கள் சொன்னார்கள். தற்போது தத்தமது தாய் மொழியிலேயே மந்திரங்கள் சொல்கின்றார்கள். அதே போலவே கோயிலில் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மாற வேண்டிய காலமும் நேர்மம் வந்து விட்டன. கோயில்களுக்குள் செல்லும் போது நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க இன்னும் இன்ப தமிழ் வேதம் ஒழிக்கும் திருநாளை எதிர்பார்ப்போமாக. அன்பு தமிழில் அர்ச்சனை செய்து இறை அருளை பெறுவோமாக. நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது கோயிலில் தமிழில் ஏன் அர்ச்சனை செய்யக்கூடாது என்ற கட்டுரை. நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்தே தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் இன்னிசை மாலை. மார்ச் மாதம் 10ஆம் தேதி மவுண்ட் ஈடன் வோ மெமோரியல் ஹாலில் உங்களுக்கு விருந்தளிக்க தயாராக இருக்கின்றது இன்னிசை மாலை. திரு ரவி முத்துமாணிக்கத்தின் ஆதரவுடன் இசை நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கின்றது இன்னிசை மாலை. இதோ உங்களுக்காக ரவி முத்துமாணிக்கம் அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
தொடரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன் இந்த நிலையில் என்னை ஏன் தூதுவிட்டாய். நிலவே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில்
ஸ்பைசிலாண்ட். இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களிற்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைசிலாண்ட்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். அதில் சாக்ரட்டிஸ் பற்றி ஒரு நல்ல செய்தி. சாக்ரட்டிஸ் இடத்துல வந்து ஒருவர் ஏதோ ஒரு தகவல் சொல்ல வந்திருக்காரு. அவருடைய சீடரை பற்றிய ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசையா பரபரப்பா வந்து சொல்ல வந்திருக்காரு. உங்க சீடரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு உடனே சாக்ரட்டிஸ் கேட்ட முதல் கேள்வி, இரு நீ சொல்றத நான் கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லு, பிறகு நான் கேட்டுக்கிறேன். சரி கேளுங்க. என்னுடைய சீடனை பத்தி நீ இப்ப சொல்ல போற செய்தி நீ நேரடியாகவே தெரிந்து கொண்டதா அல்லது யாரோ யாரிடத்திலேயோ சொல்லி அப்படி செவி வழியா காற்று வாக்கில் உன் காதுக்கு வந்ததா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா, உனக்கே அது தெரியுமா இல்ல யாரோ யாருக்கோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல சொன்னாங்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படி சுத்தி இப்படி சுத்தி உன் காதுக்கு வர்ற செய்தியா? உடனே அவர் யோசிச்சுட்டு சொன்னாரு, நேரடியா எனக்கு எப்படி தெரிய முடியும், அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், ஆனா ரொம்ப நம்பகமான இடத்துல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல், அது ஒருபோதும் பொய்யா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எனக்கு கண்டிப்பா தெரியும் அது உண்மையா தான் இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரு இழுக்கிறார். ஓ அப்படியா, சரி 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 ரைட். அது என்னுடைய சீடனை பற்றி நல்ல தகவலா கெட்ட தகவலா? ஒரு வினாடி இப்படி யோசிச்சார். கெட்ட தகவல் தான், அது ஒன்றும் சீடனை பற்றி ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்ல முடியாது. அப்படியா, சரி. இப்ப நீ சொல்ற தகவலை வந்து நான் கேட்டுட்டா, கேட்டதுக்கு அப்புறம் நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா இல்ல நான் துக்கப்படுவேன்னு நினைக்கிறியா அப்படி? அதை நீங்க கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப வேதனைப்படுவீங்க, உங்க மனசு கூட கண்டிப்பா சங்கடப்படும். நிறுத்து, அப்ப என்கிட்ட சொல்லாத, இடத்த காலி பண்ணு. ஏன்? என்னுடைய மூன்று அளவுகோல்களிலும் அந்த செய்தி தோற்றுவிட்டது. என்ன? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அது சொல்ல முடியாது. நீ கேள்விப்பட்டது, யாரோ சொன்ன உறுதி இல்லாத ஒரு தகவல், ஒரு உறுதியற்ற தகவலை நீ கொண்டு வந்திருக்கிறாய். ரெண்டு, அது நல்ல செய்தியும் அல்ல, அது ஒரு கெட்ட செய்தி. மூன்று, அதை கேட்பதனால் நான் மகிழப்போவதில்லை, துக்கப்பட போகிறேன். நான் என்ன முட்டாளா? ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை, மோசமான செய்தியை கேட்டு வருத்தப்படுகிற அளவுக்கு நான் முட்டாளா? எனக்கு அந்த செய்தி தேவையில்லை அப்படிங்கிறார். உண்மையிலேயே நாம சாக்ரட்டிஸோட மனோநிலை என்னன்னு கொஞ்சம் இங்க ஆராயணும். நாம பாருங்க, மற்றவங்களை பத்திய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உறுதி இல்லாத தகவல்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பரபரப்புன்னு தெரியுங்களா? இப்ப நான் சில பத்திரிகைகள்ல பாக்குறேன், அதாவது யார் யாரை பத்தியோ ரகசியங்கள், அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி வேற விஷயத்திலயும் சரி, அது என்னமோ நேராவே உட்கார்ந்து பார்த்த மாதிரி அப்படி எழுதுறாங்க. அவர் அவரை கேட்டவுடன் அவருக்கு வியர்த்தது, கர்ச்சிஃபால் ஒத்தி கொண்டார். ரெண்டு பேருமே ரொம்ப பெரியவங்க, ரகசியமா எங்கேயோ பேசுறாங்க. அவங்க ரகசியமா பேசுறத ஒரு பைய கேட்டிருக்க முடியாது. அத என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி எவ்வளவு போய் பாருங்க, எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. அப்படி கேட்டவுடன் அவர் மென்று மிழுங்கி கொண்டார். யார் யாரை பத்தியோ ஒரு பத்திரிகையில் இவங்க நேரடியாவே பார்த்துக்க முடியாது, அந்த தகவலே காதுக்கு வர முடியாது, அவங்க சந்திக்கிற இடமே அவ்வளவு ரகசியமா இருக்கும், பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க. உடனே அவர் கண் மாறியது, உடனடியாக அவர் வெடுக்கென்று கோபப்பட்டு, யார் அங்க போய் நின்ன? அதாவது அந்த ஜேர்னலிசம் அப்படிங்கறதுல அந்த த்ரில் ஏற்படுத்துறதுக்காக, படிக்கிற வாசகனுக்கு ஒரு ஒரு கிளுகிழப்பு உண்டு பண்றதுக்காக, என்னமோ பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே ஒரு கேமரா அங்கேயே நின்று ஓடின மாதிரி அப்படிலாம் எழுதுற ஒரு பழக்கம் நமக்கு வந்து பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. அதை நம்மால் எப்படி உழுந்து உழுந்து படிக்கிறாங்க பாருங்க. அடுத்தவங்களை பத்திய செய்தி, அடுத்தவங்களை பத்திய தகவல் அப்படின்னா அவ்வளவு ஆசையா, மற்றவங்களை பத்தி இது அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், ஒரு பரபரப்பு, ஒரு கிளுகிழப்பு. உண்மையிலேயே ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டான். நீ பிறரை பற்றி தேடி தேடி தெரிந்து கொள்ளுகிற தகவல்களால் எந்த பயனும் இல்லை. நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்லலாம். சில பேர் ரொம்ப வியந்து சொல்லுவாங்க, அவர் வந்து கடவுள் மாதிரி, அவருக்கு என்ன ஒரு சக்தி தெரியுமோ, அவர் வந்து அப்படி ஒரு அப்படி கடவுளே தான் அப்படின்னு. இப்படி புகழ்வதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மாவாது யாரையாவது ஓவரா புகழ்ந்து அவர் அப்பேற்பட்ட கடவுளாக்கும் அப்பேற்பட்ட ஆர்த்தராக்கும் அப்படின்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம என்ன வளர்ந்துருக்கிறோம்? ஒருவரை புகழ்வதாலும் நமக்கு நன்மை இல்லை. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாதவர்களை இகழுவது, நமக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது, யாரும் அவன் திருட்டு பய சார், அவன் அப்படித்தான் சார் பண்ணுவான், அவன் அப்படித்தான் சார் பண்ணிருப்பான், அவன் அப்படித்தான் சார் இருந்திருப்பான் அப்படின்னு யாரு? நமக்கு முன்ன பின்ன தெரியாத எத்தனையோ பேரை பற்றி நாம் பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்றோம். இவை எல்லாமே என்னன்னா நம்முடைய மனதினுடைய ஒரு கெட்ட பசிக்கு நாம் போடுகிற தீனிகள். என்ன மனதினுடைய கெட்ட பசி? அந்த மனசுக்கு ஒரு கெட்ட பகுதி ஒன்று உண்டு, மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய இதை பத்தி, அவங்க அந்தரங்கங்கள், அவங்களுடைய ரகசியங்கள், இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அசிங்கமான ஒரு பரபரப்பு நம்ம கிட்ட உண்டு. ஆனா உண்மையான ஞானி பிறரை தோண்டுவதில்லை, பிறரை புகழ்வதும் இல்லை. பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாரு? புறநானூர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த சிந்தனையை சொல்லி வச்சிருக்கான், பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னா. சில பேர் சும்மாவது யாராவது ஒருத்தனை போட்டு வித விதமா புகழ்வது, அப்படி புகழ்வதால் என்ன நன்மை இருக்கு? புகழ்வதும் தவறு, இகழ்வதும் தவறு. ஒருவரை புரிந்து கொள்வது நல்லது, அவர்கள் வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன என்பதை நாம் அறிவது, உணர்வது, ஆழமாக தேடி கண்டுபிடிப்பது கெட்ட பழக்கம் இல்லை, அது நல்லது. ஆனா அணுவுக்கு மீறி ஒருவரை புகழ்வதனால என்ன நடந்து விட போகிறது? மதிப்பது வேறு, புகழ்வது வேறு. ஒருவர் மீது உயர்வான மதிப்பை மனதில் வைத்திருப்பது என்பது வேறு, வெறும் வார்த்தைகளாக வாரி இறைப்பது என்பது வேறு. மதிப்பது தவறல்ல, மதிப்பது ரொம்ப அவசியமான ஒன்றுதான். ஆனா அது எப்படி ஒரு புகழ்வது அவசியம் இல்லையோ, அப்படியே இகழ்வது என்பது அவசியம் இல்லை. சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தையை நாம் யோசிக்கணும். இன்னொருவரை பற்றிய தகவல் என்றால் நாம் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம். இப்ப இதுக்கு நேர்மாறா சிந்திச்சு பாருங்க, ஞானிகள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? தன்னை ஆய்வு பண்றாங்க. சிச்சி மனமே உனக்கென்ன வாய் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. குரு நமசிவாயர் அப்படின்னு ஒரு பெரியவர் பாடின பாட்டு. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து நல்ல காரியம் பண்ண மாட்டே, நல்ல விஷயம் செய்ய மாட்டே, ஆனா மனசே நீ வெக்கம் இல்லாம ஏதாவது லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப. தாய்மானவர் கூட ஒரு பாட்டுல சொல்றாரு, உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் என் போலேங்கிற தன்னை பத்தி, உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் அப்படின்னு. அப்படி சம்மதமே இல்லாத எத்தனையோ விஷயங்களை நாம வந்து இந்த உலகத்துல தேவையில்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம். சிச்சி மனமே உனக்கென்ன வாய், மனசே நீ ஏன் பேசுற, பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு, தன்னை பத்தி பேசுறாங்க, தன்னை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்நோக்கிய பயணம், தன்னை ஆய்வது, நான் நேற்று எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன், நான் நேற்று என்னென்ன தவறுகள் பண்ணினேன், இன்றைக்கு நான் என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் என்னென்ன தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்டணத்தார் ஒரு ஞானி பாடுறார், கல்லாப்பிழை கருதாப்பிழை கசிந்துருகி நில்லாப்பிழை நினையாப்பிழை நீ அஞ்சு எழுத்தை சொல்லாப்பிழை தொழாப்பிழை துதியாப்பிழை எல்லாப்பிழை. எத்தனை பிழை, எத்தனை பிழை. தன்னுடைய எக்ஸாமினேஷன் பேப்பரை வச்சு தானே திருத்திக்கிட்டே வர ஒரு மாணவன் மாதிரி, பரீட்சைட்டு வந்த பேப்பரை தானே திருத்தி பாக்குற மாதிரி, தான் லைஃப தானே திருத்தி பாக்குறாரு. நான் எங்கெங்க தப்பு பண்ணிருக்கிறேன், என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து, எப்ப பார்த்தாலும் தின்னதையே திரும்ப தின்னுகிட்டு உடுத்ததையே திரும்பி உடுத்துட்டு என் வாழ்க்கை நான் அப்படி வீணாக்குறேனே, இப்பெல்லாம் நான் வீணாக்கலாமா. பட்டினத்தார் தன்னை ஆய்கிறார், அருணகிரிநாதர் தன்னை ஆய்கிறார், தாயுமானவர் தன்னை ஆய்கிறார், வளர நினைப்பவர்கள் உயர நினைப்பவர்கள் தன்னை பற்றி ஆராய்ச்சியில் இறங்குகிறார். ஆனா வளரவே விரும்பாதவர்கள் பிறர் குறைகளை பேசிக்கொண்டு மற்றவர்கள் குறைகளையே பெரிதாக பேசிக்கொண்டு தங்களுடைய வாழ்வை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குங்கிறார் திருவள்ளுவர். அடுத்தவன் குற்றம்னா வாய் நீட்டி மழைக்கு மழைக்கு பாக்குறிய, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கில், நம்ம குற்றம் என்ன, நாம் என்ன தவறு பண்றோம் அப்படின்னு நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்றோமா, நமக்கு நாமே சோதனை பண்றோமா, சுய பரிசோதனை செய்கிறோமா, அந்த கேள்வியை கேட்கிறார். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் நோக்கி பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தீமை நடக்குமா என்று கேட்கிறார். எனவே பிறரை பற்றிய பரபரப்பான அல்லது கிளுகிழுப்பான தகவல்களுக்கு ஏங்குகிற ஒரு மனோவியாதியில் இருந்து, இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிறருக்கான பிறர் பற்றிய பரபரப்பான அல்லது கிளுகிழுப்பான, எவ்வளவு மற்றவங்க அந்தரங்களை பத்தி அறிய ஆசைப்படுறாங்க தெரியுமா, அவர் புரியாமே இது புரியாமே அன்னவாமே இது என்ன, நமக்கு என்ன பிரயோஜனம், யாரோ எப்படி சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்தது. பிறர் பற்றிய பரபரப்பான அல்லது கிளுகிழுப்பான செய்திகளுக்கு நம்முடைய மனதை பறிகொடுத்து வாழ்வை நாசமாக்குவதை விட்டுவிட்டு நம்மை பற்றிய சுய ஆய்வில் இறங்கி நம்மை உயர்த்தி கொள்ளுகிற முயற்சியில் நாம் ஈடுபடுவதுதான் சரியான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க முடியும். அதைத்தான் ஞானிகள் செய்திருக்கிறார்.
நியூசிலாந்தே தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் இன்னிசை மாலை, மார்ச் மாதம் 10ஆம் தேதி மவுண்ட் ஈடன் வோ மெமோரியல் ஹாலில் உங்களுக்கு விருந்தளிக்க தயாராக இருக்கின்றது இன்னிசை மாலை. திரு ரவி முத்துமாணிக்கத்தின் ஆதரவுடன் இசை நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கின்றது இன்னிசை மாலை. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
தென்றல் வந்து என்னை தொடும், அகசத்தம் இன்றி முத்தமிடும், பகலே போய்விடு இரவே.